நித்தியத்தின் ஒளியினில் இணைவோ, வீரப்பழி செலுத்திட விரைவோ, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, வீரப்பழி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, இருப்பழி செலுத்திட விரைவோ.
எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உம் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அன்பு இறைப்பிள்ளைகளே, ஆண்டவருக்கு உகந்த நாளாய் இந்த நாள் அமைந்திருக்கிறது. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது என்று ஆண்டவர் இன்றைக்கு ஏசையா தீர்க்கதரிசி வழியாக நமக்கு சொன்ன வார்த்தையை இந்த நாளில் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசம் தீப ஒளி பெருவிழாவை கொண்டாடுகிறது. நமக்கு மத்தியிலே பெருவாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்து சகோதர பிள்ளைகள் தங்களுடைய முக்கிய விழாவாக கருதப்படுகின்ற இந்த ஒளியின் விழாவை, தீப ஒளி திருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு ஒரு சிறப்பு அழைப்பையும், அல்லது இந்த மக்களோடு சேர்ந்து இந்த தீப ஒளி திருவிழாவை நாமும் கொண்டாடுவதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இந்த வழிபாட்டு காரியங்களை வகுத்து தந்திருக்கிறது. கிறிஸ்து உலகின் ஒளி என்கிற ஒரு மைய சிந்தனை அடிப்படையாக கொண்டு நாம் ஆண்டவரை ஒளியாக பாவித்து ஒளியின் இறைவன் நம் உள்ளங்களில் எழுந்திருள வேண்டி இந்த பலியொப்பு கொடுத்து ஜபிப்போம். சிறப்பாக இந்த ஒளி ஏற்றப்படுவது போல ஒளியின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் வேற்றுமைகள், ஜாதி மத இன உணர்வுகள் அடிப்படையில் வேறுபட்டு பிரிந்து கிடக்கிற இந்த சமூகம், அல்லது பிரித்தாள வேண்டும் என்கிற மனநிலையோடு இருக்கிற மக்களுக்கு கடவுளுடைய ஒளி அவர்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்டு அல்லது உள்ளத்தில் ஏற்றப்பட்டு எல்லோரும் இன்புற்று வாழ இறைவன் இந்த உலகை படைத்திருக்கிறார். ஒளியாம் கடவுள் எப்படி எல்லாருக்கும் ஒளியை தருகிறாரோ, ஒரு விதத்தில் சூரியன் எப்படி பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் ஒளி தருகிறதோ, அதே போல இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருவருமே பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் வேறுபாடுகளை களைந்து சகோதர உணர்வோடு வாழ இந்த நாள் திருப்பலியை நம்முடைய தேசத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனம் ஒவ்வொருவரையும் அருளால் நிரப்ப கண்களை மூடி இந்த அதிகாலை பொழுதுல ஆண்டுடைய ஆவி நமக்குள் இறங்க உருக்கமாய் வேண்டுவோம்.
அதிகாலையிலே ஆதவன் ஏழுமும் ஈசனே உம்மிடம் வந்துள்ளே, இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன் அருளினாலே என்னை நிரப்பிடுமே. இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன் அருளினாலே என்னை நிரப்பிடுமே. விண்ணகத் தந்தையே உன்னாமம் பாடி புகழ்கின்றேன் இந்நேரம், உமது ஆட்சி வர வேண்டும் உமது திட்டங்கள் நிறைவேறனும். அதிகாலையிலே ஆதவன் ஏழுமும் ஈசனே உம்மிடம் வந்துள்ளே, இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன் அருளினாலே என்னை நிரப்பிடுமே. இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்த உந்தன் அருளினாலே என்னை நிரப்பிடுமே.
எல்லாமல் இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்வேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஜெபிப்போமாக. இறைவாவும் வார்த்தையால் நம்பிக்கையாளர்களின் இதயங்களை ஒளிர்விக்கின்றீ. இவ்வுலகில் உம் திருமகனுடைய உடனிருப்பின் அடையாளமாக நாங்கள் திகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்று எங்கள் உள்ளத்தை புதுப்பித்து நிறை உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்த வேண்டுகின்றோ. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 14, இறைவார்த்தைகள் 7-12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரர்களிடம் குற்றம் காண்கிறீர்கள்? ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள்? நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா? ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூறில் எழுதியுள்ளது அன்றோ. ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என் வாழ்வின் வழி, என் வழியின் மொழி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. என் வாழ்வின் வழி, என் வழியின் மொழி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா, உம்மருளின்றி நான் ஏது, உம்மருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. Thank you.
கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய் என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. அன்பே இறைவா துணையாய் வருவாய். அன்பே இறைவா துணையாய் வருவாய். உயிரே உறவே என் இறைவா, உயிரே உறவே என் இறைவா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா உம்மருளின்றி நான் ஏது, உம்மருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா.
Hallelujah, 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 Hallelujah.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் பிறை வார்த்தைகள் 1 to 10 முடிய. அக்காலத்தில் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூலறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் 1 காணாமற் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலைநிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன் தோள்மேல் போட்டுக்கொள்வார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட, மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராத்மாக்களுள் 1 காணாமற் போய்விட்டார். அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பொறுக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் உரிய அருமையான இறைப்பிள்ளைகளே, இந்த நாளில் உங்கள் எல்லோருக்கும் ஒளியின் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு நான் தொடக்க உரையில் சொன்னது போல, இந்தியாவில் பெருவாரியாக வாழக்கூடிய இந்து சகோதர சகோதரிகள் இன்றைக்கு தங்களுடைய சமயத்தினுடைய ஒரு முக்கிய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிற அந்த நல்ல நாளில் நம் அனைவரும் சார்பாக இந்திய தேசத்தில் வாழ்கிற எல்லா இந்து சகோதரர்களுக்கும் நம்முடைய கேசி ட்ரிச்சி இந்த வலையொலி வாயிலாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த தீபாவளி திருவிழாவை கொண்டாடுவதனுடைய ஒரு முன் உதாரணத்தை அல்லது அதற்கான காரணத்தை நாம் கட்டாயம் சிறிதளவாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் சொல்கிறேன் பாருங்களேன், இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, ஆனால் இந்தியாவிலேயே பிறந்த மதங்கள் என்று ஒரு சில சமயங்கள் இருக்கிறது. மதம் என்று சொல்வதை காட்டிலும் சமயம் என்றே சொல்வோம், அதுதான் நல்ல ஒரு தமிழ் சொல்லாடலாக இருக்கும். பல சமயங்கள், பௌத்த சமயம் இங்கு தான் தொடங்கியது, சமண சமயம் இங்கு தான் தொடங்கியது, சீக்கிய சமயம் இங்கு தான் தொடங்கியது. ஆனால் இந்த சமயங்களுடைய வளர்ச்சியை காட்டிலும் இன்றைக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டிலிருந்து வந்த மதம், வெளிநாட்டு ஃபாரின் ரிலிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் கூட இந்த கிறிஸ்தவ சமயம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நீக்கமர எல்லா மாநிலங்களும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் பரவி இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ மதம் ஒரு இன்க்ளூசிவ் ரிலிஜன், எதையுமே உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது. அப்படி என்றால் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் நல்லது எங்கிருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மதமாக நம்முடைய கிறிஸ்தவ மதம் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு வழக்கொழிந்து போன அல்லது பழக்கத்தில்லாத பல சமயங்களை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த சமயம் அழிந்து போவதற்கு அல்லது அழிந்து கொண்டிருப்பதற்கு, பெரிய அளவில் வளர்ச்சி பெறாததற்கு, மக்கள் மத்தியில் போய் சேராததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களிடம் அந்த அடாப்டேஷன் அல்லது தகவமைத்துக் கொள்ளக்கூடிய சூழலுக்கேற்றார் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத சமயங்கள் வழக்கு ஒழிந்துவிடும் அல்லது பழக்கத்திலிருந்து அது விடுபட்டுவிடும். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை அப்படி அல்ல. அது எங்கு சென்றாலும் அங்கு போகிற மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அப்படி நம்பிக்கையின் அடிப்படையில் தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசுடைய குணம் அப்படி இருந்தது. அவர் எங்கு சென்றால் அந்த மக்களுக்கு ஏற்றார் போல வார்த்தை சொல்லக்கூடியவராக இருந்தார் அல்லவா. அதன் அடிப்படையில் தான் கத்தோலிக்க திருச்சபை இந்த இந்துக்கள் பெருவாரியாக கொண்டாடுகிற இந்த தீபாவளி திருவிழாவை கூட கிறிஸ்து உலகின் ஒளி என்று சொல்லி, நம்முடைய மறை சிந்தனையின் அடிப்படையில் இயேசுவை உலகத்தின் ஒளியாக பிறந்தார், கடவுளே ஒளியாக இருக்கிறார் என்கிறதன் அடிப்படையில் நம்மையும் கொண்டாட இன்றைக்கு அழைக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இந்த வரலாறை தெரிந்து கொள்வது ஒரு விதத்தில் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நரகாசுரன் இறக்கிற பொழுது அவர் கிருஷ்ணரிடம் என்னுடைய இறப்பை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டதால் இந்த விழாவை கொண்டாடுவதாக சொல்லப்படுகிறது. அது ஒரு கூற்றாக இருக்கிறது. அல்லது ராமன் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்துட்டு அவர் திரும்பி வந்த பிறகு அதன் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடினார்கள், அதனால் தீபாவளி திருவிழா வந்தது என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் பாரம்பரியத்தின் அடிப்படை வரலாற்றை நோண்டி பார்த்து, வரலாற்றை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், இது தமிழர்கள் கொண்டாட வேண்டிய ஒரு விழா அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இது சரி அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. கொண்டாட்டம் நாம் கொண்டாடுவோம், அவ்வளவுதான். கொண்டாட்டம் என்றாலே ஒரு மகிழ்ச்சி. இது சரியா தவறா என்று நாம் இதை ஆய்ந்து பார்ப்பதற்கான நேரம் இதுவல்ல. ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நாமும் நம்முடைய மகிழ்ச்சியை கிறிஸ்து உலகின் ஒளி என்கிற பார்வையில் கொண்டாடத்தான் திருச்சபை நமக்கு அளிக்கிறது, இந்த அழைப்பை கொடுக்கிறது. பல நேரங்களில் நாம் விழா எதற்காக கொண்டாடுகிறோம் என்பது தெரியாமலே நாம் கொண்டாடுவோம். ஒரு சில இடங்களில் மக்கள் நினைப்பாங்க, இப்போ இந்த திருப்பலி பார்க்குற நீங்கள் கூட நினைக்கல, ஏன் ஃபாதர் தீபாவளி பூசை வச்சுட்டு இருக்காரு, இது தீபாவளி பூசை அல்ல, இது தீப ஒளியாக கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து உலகின் ஒளி என்பதை மையமாக வைத்துத்தான் இந்த விழாவை நாம் கொண்டாடுகிறோம். உண்மையிலே நம்ம பல நேரங்களில் நாம் விழா கொண்டாடுகிற பொழுது அந்த விழா கொண்டாடுவதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. ஏன்னு தெரியாது, எல்லாரும் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடுறேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஈவன் கிறிஸ்துமஸே நீங்கள் எடுத்து பாருங்களேன், நல்ல ஒரு கத்தோலிக்க விசுவாசத்தில் இருக்கிறவர்களுக்கு வேண்டுமானால் கிறிஸ்து பிறப்பினுடைய பின்புலம் தெரியும், அல்லது பெருவாரியான மக்களுக்கு என்ன தெரியும், இயேசுப்பாவுடைய பிறந்த நாள் அவ்வளோதான். இயேசு பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறோம். ஈஸ்டர் என்ன, இயேசு இறந்தார் அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதை கடந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. இல்லை, அந்த விழாவினுடைய முக்கியத்துவம் தெரியாம பல நேரங்களில் விழா கொண்டாடுகிறோம் அல்லவா, அதுபோல இந்த விழா இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்து ஒளியாக இந்த உலகில் உதித்தவர், அந்த நம்பிக்கையில் தான் நாம் கடவுளை ஒளியாக பார்க்கிறோம். இது நான் சொல்லவில்லை, விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்கிறவர் இருப்பிலும் வாழ்வார், இருளில் நடவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா. அவர் தன்னையே ஒளியாக வெளிப்படுத்தியதனுடைய காரணமாக நாம் கொண்டாடுகிறோம். இயேசு பல இடங்களில் தனக்கு பலவிதமான உருவகங்களை அவரே சொல்லியிருக்கிறார். நானே உலகின் வழி என்று சொல்வார், தன்னை நல்ல மேய்ப்பன் என்று சொல்வார், நானே வாழ்வு என்று சொல்வார், நானே வழி என்று சொல்வார், இப்படியெல்லாம் சொல்லுகிறவர் ஒளியையும் சொல்லியிருக்கிறார். ஒரு சில இடங்களில் இயேசு ஆண்டவர் தனக்கென்று தன் ஒரு சில உருவக பெயர்களை சொல்வார். ஒரு சில இடங்களில் பைபிளில் பார்த்தோம்னா மக்கள் அவருக்கு ஒரு சில உருவக பெயர்களை சொல்லுவார்கள். அதில் ஒரு சில பெயர்கள் நேர்மறையாக இருக்கும், ஒரு சில பெயர்கள் எதிர்மறையாக இருக்கும். அவரை மீட்பர் என்று சொல்லுகிறார்கள், அது ஒரு நேர்மறையான பெயர் அல்லவா. குணம் தரும் மருத்துவர் என்று இயேசுவை பார்க்கிறார்கள், நேர்மறையான ஒரு பெயர் தான். ஆனால் அதே நேரத்தில் போஜன பிரியன், பெருந்தீனிக்காரன், பாவிகளின் நண்பன் என்றெல்லாம் பெயர் கொடுக்கிறார்கள். இயேசு தனக்கு கொடுத்த அடையாளங்களில் ஒரு உன்னதமான ஒரு அடையாளம், நானே உலகின் ஒளி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த விழாவை கொண்டாடுகிறோம். எனக்கெல்லாம் இன்றைக்கும் ஒரு பசுமையான நினைவு இருக்கிறது. என்னுடைய ஊர் சிவகங்கையில் எங்கள் தெருவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 குடும்பங்கள் தான் கிறிஸ்தவ குடும்பங்கள். அந்த 2-3 குடும்பத்தில் எங்கள் வீட்டில் தான் அந்த வயசு பையனாக இருந்த நாட்களில் நான் சொல்கிறேன். மற்ற 2 வீட்லையும் என்னோடய வயசில் ரொம்ப சின்ன பசங்க, அதனால் எனக்கு அவங்க வீட்டில் எப்படி தீபாவளி கொண்டாடினாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. எங்கள் தெருவில் பெருவாரியான பேர் மக்கள் வந்து இந்துக்களாக இருந்ததுனால எங்கள் பகுதிகளில் நான் கிறிஸ்துமஸ்க்கு அன்னைக்கு அந்த புது ட்ரெஸ் போடுறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அன்றைக்கி நாம திறந்தால் எங்கள் பசங்க மத்தியில் அந்த இளம் வயது பிள்ளைகளுக்கு மத்தியில் புது உடை அணிந்திருப்பேன். மற்ற எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, அதனால் எனக்கு போடுறதுக்கே கூச்சமாக இருக்கும். ஆனால் தீபாவளிக்கு வம்பு பண்ணி அம்மாட்ட சட்டை கேட்கறது, அப்பாட்ட துணி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறது. ஏன்னா நிறைய பேர் அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள், அன்றைக்கி எப்படியாவது படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாட்ட காசு கிட்ட நினைவுகள்லாம் எனக்கு இருக்கிறது. அப்போலாம் ஒரு அர்த்தம் தெரியாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடினோம். ஆனால் இன்றைக்கு ஒரு குருத்துவ வாழ்க்கையில் வந்த பிறகு நாம் இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது இந்த விழாவை கொண்டாடுவதனுடைய நோக்கம் இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றைக்கு நண்பர்களுக்காக ஊரார் கொண்டாடுவதற்காக நாம் கொண்டாடிய தீபாவளி திருவிழாவானது இப்போதுதான் புரிகிறது, இது கிறிஸ்து உலகின் ஒளி, இதை இந்த நாளில் நாம் கொண்டாடலாம். ஒரு இந்திய மண்ணில் பிறந்து வளர்ந்த நாம் கட்டாயம் இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது உலகின் ஒளியாக கிறிஸ்துவை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. கிறிஸ்து திடீரென்று ஒளியாக தன்னை சொல்கிறார் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். அந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்தில் அந்த மக்கள் இருக்கிற பொழுது மோயிசன் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் ஆண்டவர் அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா. விவிலியம் சொல்கிறதெல்லாம் அந்த பேர் ஒளியை நோக்கிய பயணம்தான் கிறிஸ்து ஒளியாக பார்க்கப்படுவதனுடைய ஒரு முன் சுவை என்று பார்க்கிறேன். நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி நடந்து வருகிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இரவிலே அவர்களுக்கு மேக தூணாக நின்று, பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாக நின்று அவர் ஒளி தருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய தன்மைகளில் ஒரு தன்மையாக அவர் ஒளியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன் திருவாய் மொழிந்து சொல்லுகிறார், திறந்து சொல்லுகிறார், நான் உலகின் ஒளி. இயேசு புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது அவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ, அவர் யாரோடெல்லாம் பேசினாரோ, அங்கெல்லாம் ஒரு வெளிச்சம் பிறந்தது, ஒரு ஒளி உண்டாகியது. ஒரு சில காரணங்களை, ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு நற்செய்தி 9:27-28 வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, அந்த பார்த்திமேயு, பார்வையில்லாத அந்த பார்த்திமேயு ஆண்டவர் வருவதை கண்டுகொண்ட பிறகு தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொன்னார். அவன் எப்போது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு குரல் எழுப்பி ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த மாத்திரத்தில் கடவுளுடைய பார்வை அவன் மீது படுகிறது, ஆண்டவருடைய கண்ணொளி அவர் மீது படுகிறது. அவர் கேட்கிறார், நீ நம்பிக்கையோடு கேட்கிறாயா, ஆம் என்று சொன்ன உடனே நீ மீண்டும் பார்வை பெறு என்று சொல்கிறார், ஒளியை கொடுக்கிறார். இழந்து போன அந்த ஒளியை, இருளிலிருந்து அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்தான் கிறிஸ்து என்கிற உலகின் ஒளி. லூக்கான செய்தி 15:5 நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். ஆண்டவர் சக்கையுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். இந்த உலகமே அவனை இருளில் வாழ்வதாக நினைத்து கொண்டிருந்தது. அவனுக்குள்ளும் ஒரு வெறுமை இருந்தது. வெறுமை இருக்கிற இடத்திலே இருள் இருக்கும். அப்போ அந்த வெறுமையில, அந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த அவனை எப்போது இயேசு ஆண்டவருடைய கண்ணொளி அவர் மீது பட்டதோ, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிறந்தது. அந்த வெளிச்சத்தின் பயனாய் அவனுடைய வாழ்க்கையில ஒளி பிறந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவன் கண்டுகொண்டான். கிறிஸ்து என்கிற ஒளியை சந்தித்த பிறகு சக்கையுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கிறது. யோவான் செய்தி 8:00 எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ஒன்றிலிருந்தே நீங்கள் வாசித்து வந்தீர்கள் என்று சொன்னால், அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை, கையுங்களவுமாக நாங்கள் பிடித்து விட்டோம் என்று கர்வத்தோடு ஆண்கள் எல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் அவளை தள்ளிவிட்டு, இவருக்கு நீ என்ன தண்டனை கொடுப்பாய் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், உங்களில் எவனொருவன் குற்றம் செய்யவில்லையோ, உங்களில் எவனொருவன் யோக்கியனாக இருக்கிறானோ அவன் முதலில் கல்லறியுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அங்கு நின்று அவர் மீது அவளை குற்றம் சாட்டுவதற்கு யாருமே இல்லை. எல்லாரும் சென்ற பிறகு ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் கண்ணொளி அந்த பெண் மீது படுகிறது. அவர் சொல்லுகிறார், நானும் உன்னை தீர்ப்பிடேன், இதை விட கேடானது உனக்கு நடைபெறாத வண்ணம் நீர் உன்னை பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். இருளாயிருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட, அந்த பாவ வாழ்க்கையில் இருந்த, அல்லது பாவியாக பாவத்திற்குள் தள்ளப்பட்ட, அப்படிதான் நம்ம சொல்லணும், பாவத்திற்குள் உட்படுத்தப்பட்ட அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஒளியாக நுழைகிறார். அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கிறது. அது மட்டுமல்ல, யூதர்கள் எல்லாருமே சமாரியர்களை ஒரு விதத்தில் வந்து எப்படி பார்க்கிறாங்கன்னா, அவர் இருளின் பிள்ளைகளாக அவர்களை பார்க்கிறார்கள். கலப்பு இனத்தில் பிறந்த அந்த சமாரிய மக்களை இருளின் பிள்ளைகளாக அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் இயேசு எப்போது அந்த சமாரிய பெண்ணை சந்தித்தாரோ, அப்பொழுது அவருடைய வாழ்க்கை, சமாரியருடைய வாழ்க்கைக்கும் இயேசுடைய சந்திப்புக்கு நிறையா இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவர் எப்போதெல்லாம் அந்த மாற்று இனத்தவரை சந்திக்கிறாரோ, அவர்கள் எல்லாரும் ஒரு ஒளியை கண்டுகொள்கிறார்கள் என்பதை பைபிள் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆக இயேசுனுடைய பிள்ளைகளாய், அவருடைய அன்பு பணியாளர்களாய், அவருடைய படையினுடைய வீரர்களாய், சேனையின் மனிதர்களாய் இருக்கிற நாம் எல்லாருமே ஒளியின் மக்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இந்த வாசகங்கள் வழியாக சொல்ல காத்திருக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர் ஒளியின் மக்களாக எப்படி சாமி இருக்கிறது அப்படின்னா, அதற்கு முதல் காரியம் ஒளினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒளியினுடைய குணங்கள் என்ன அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல போகிற இந்த குணங்கள் எல்லாமே இயேசுவிடம் பிரதிபலித்தது. அந்த குணத்தை இந்த நாளில் நாம் சிந்திச்சு, வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில், நம்முடைய முயற்சிக்கு உட்பட்ட காரியமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை வாழ்வாக்க முயற்சிப்போம். முதல் காரியம் ஒளியினுடைய தன்மை என்னவென்று சொன்னால், ஒளி எப்போதும் மேல் நோக்கி எரியும். ஒளி எப்போதும் மேல் நோக்கி எரியும். நீங்கள் இப்போ இந்த மெழுகுதிரி எரிந்து கொண்டு இருக்குது இல்லவா, இந்த மெழுதிரியை நீங்கள் தலையிலே கவுத்து பிடிச்சாலும் அந்த ஒளி எப்படி வரும், அது மேல் நோக்கித்தான் வரும். அதுதான் அதனுடைய இயல்பு, அது மேல் நோக்கித்தான் வரும். அதை ஆண்டவர் கண்டிருந்தார், அவரிடம் வந்து இருந்தது. தன்னை உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் அதை தன்னுடைய செயல்பாட்டில் காட்டுகிறார். எப்படி? பரிசேயர்கள், சதுசேயர்கள், எங்கு சென்றாலும் எதிர்ப்புகள், போராட்டங்கள், எங்கு சென்றாலும் அவப்பெயர்கள், முடக்கங்கள், இவையெல்லாம் அவரை தொடர்ந்து வந்த போதும் கூட, அவரை தள்ளிவிடலாம் என்று நினைக்கிற பொழுது கூட, அவள் தாழ்ந்து போகாமல் ஒளியாக அவர் எழுந்து ஒளி வீசி கொண்டிருந்தார். அதை நாம் இந்த நாளில் நினைத்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் ஆண்டவர் ஒளியாக இருக்கணும்னு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்று பிள்ளைகளே, நம்முடைய தனி மனுஷ வாழ்க்கையில் பல நேரங்களில் தடுமாற்றங்கள் வரலாம். அல்லது நீங்கள் சமூகத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் செய்கிற பொழுது அவ பேச்சுகள் அம்மீது ஏவப்படலாம். அந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தன்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்மை வீழ்ந்து விட வேண்டும் என்று நினைத்து நம் மீது அவப்பெயர்களை சுமத்தினாலும், நாம் செய்கிற நல்ல காரியங்களை தவறான விதத்தில் நம்மை விமர்சித்து நாம் உடங்கி போய்விட வேண்டும் என்று நம் மீது ஏவப்படுகிற வாளான வீச்சான வார்த்தைகளை கண்டு நம் ஒருபோதும் முடங்கி போய்விடாமல் ஒளியின் பிள்ளைகளாக நம் எழுந்து ஜுவாலையாக எரிய வேண்டும் என்பதை இந்த முதல் தன்மை சொல்லுகிறது. ஒளி எப்போதும் மேலே எரிந்து கொண்டிருக்கும், மேல் நோக்கி எரியும். இயேசு அப்படி இருந்தார், நாம ஏன் முயற்சிக்கக்கூடாது? இந்த ஒரு கேள்வியை, ஒரு வேண்டுகோளை இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். ரெண்டாவது, ஒளி எல்லாவற்றையும் சுட்டரைக்கும், அது தீமையை சுட்டரிக்கும். நம்ம வீடுகளில் வந்து வீட்டை கூட்டி இந்த நல்ல நாள் பெரிய நாள்லாம் சுத்தம் பண்ணி என்ன செய்வோம், அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் இப்போ பெரும்பாலும் புதைக்கணும்னு சொல்லுது. மக்கும் குப்பை, மக்கா குப்பை அப்படிலாம் பிரித்து செய்கிறது சூழ்நிலைக்கு நல்லது, சுற்றுச்சூழலுக்கு நல்லது சொல்லப்படுகிறது. ஆனால் பெரியாலும் நம்ம செய்கிறது, நம்ம என்ன செய்கிறோம், குப்பைச்சத்தையெல்லாம் அப்படியே கூட்டி பொறுக்கி வச்சு நம்ம என்ன தீயை கொளுத்தி வைக்கிறோம். அது எல்லாவற்றையும், நமக்கு தேவையில்லாத காரியங்களையெல்லாம் சுட்டரித்து விடுகிறது. அது உண்மைதான், அது உண்மைதான். இது ஒளியினுடைய ஒரு தன்மை. அப்படி சுட்டரிக்கிற பொழுது அது தன்னுடைய தன்மையிலிருந்து மாறுவதில்லை. அன்பு பிள்ளைகளே, இதை நாம் இந்த நாளில் உள்வாங்க வேண்டும். தீமையை சுட்டரிக்கும் இயேசுவின் வீரனாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு அதை செய்தார். இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் அதை செய்தார்கள். இயேசு வாழ்கிற பொழுது அவரால் தொடப்பட்டவர்கள் எல்லாருமே தீமையை சுட்டரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்களும் நானும் அந்த காரியத்தை முயற்சி செய்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு விதத்தில் எனக்கு அடிக்கடி வருகிற ஒரு கேள்வி, இன்றைக்கி பல நேரங்களில் சமூகத்தில் நிறைய தீமைகள் நடக்கிறது, வேண்டப்படாத காரியங்கள் நடக்கிறது, இறைவனுடைய விருப்பத்துக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம், கண்டுகொள்ளாமை எனக்கு வந்தால் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்ம என்றைக்கு நினைக்கிறோமோ அந்த கணமே நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய உரிமையை இழந்து போய்விடுகிறோம். என் பார்வைக்கு வருகிற காரியம், என் திறனுக்கு என் ஆற்றலுக்கு உட்பட்ட ஒரு காரியத்தை என்னால் மாற்ற முடியும், அந்த இடத்தில் ஒரு நேர்மறை தாக்கத்தை என்னால் ஏற்படுத்த முடியும் என்கிற சூழல் வருகிற பொழுது கைகட்டி நின்றோம் என்று சொன்னால் நம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு அப்படி ஒருபோதும் இருந்தது இல்லை. ரெண்டு குணம் சொன்னேன். மூன்றாவது, எல்லாருக்கும் ஒளி தரும். அதுதான் அந்த ஒளியினுடைய தன்மை, எல்லாருக்கும் அது பொதுவானதாக இருக்கும். இன்னைக்கு சூரியன் வந்து வெளிச்சம் தருகிறது, அது நல்லோருக்கும் தீயோருக்கும் பார்த்தா வெளிச்சம் தருகிறது இல்லையே, அது எல்லாருக்கும் தானே வெளிச்சம் தருகிறது. அதே போல தான் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறாரே, அவர் பாரபட்சம் பார்த்தா நமக்கு அன்பு காட்டுறாரு, தன்னை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு மாதிரி, தன்னை தேடாதவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாரு இல்லையே, எல்லாருக்கும் அவர் தன்னை முழுவதுமாக சமமாக பிரித்துத்தானே தன்னுடைய அருளையும் ஆற்றலையும் இரக்கத்தையும் பேரன்பையும் பொழிந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிற நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் ஒளி தரக்கூடியவர்களாக இருங்கள். பாரபட்சம் காமிக்காதீங்க. பங்கில், அன்பியத்தில், குடும்பத்தில், நாம் இருக்கிற நாட்களில் எனக்கு இவங்க வேண்டப்பட்டவங்க, இவங்க வேண்டப்படாதவங்க அப்படின்னு பிரித்தாளுகிற செயலை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. நமக்கு மேலே இருக்கவங்களாம் நம்ம குறை சொல்லுவோம், பார்த்துக்கோங்க. நம்ம தேசத்தை பற்றி சொல்லும்போது நான் சொல்லுவோம், இவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படிலாம் நம்ம பல பேரை சொல்கிறோமே, அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம மேலே உள்ளவங்களை குறை சொல்கிறோம். ஆனால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய நிகழ்வுகளில் நம்ம எல்லாருக்கும் சரியான மனுஷனாக அல்லது சமமான மனிதனாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து என்கிற ஒளி நமக்கு இந்த நாளில் இந்த அழைப்பை கொடுக்கிறது. நாலாவது என்ன அப்படின்னா, ஒளி தன்னிலிருந்து தன்னையே கொடுக்கும், தன்னையே கரைத்து கொள்ளும். அதான் ஒளியினுடைய முக்கியமான ஒரு பங்கு. எப்படின்னு சொன்னால், இந்த தன்னிலை கரைப்பு, அப்போ சாக்ரிஃபைசிங் லைஃப், அதான் நம்முடையே நம்மையே இழக்கக்கூடிய ஒரு விலை, ஒரு வாழ்க்கையை வாழ இந்த ஒளி அதற்கான தன்மையை கொண்டிருக்கிறது. அதை இயேசுடைய வாழ்க்கை பல இடங்களில் நமக்கு சொல்கிறது. மீண்டும் மீண்டுமாக நான் இயேசுவையே தொடுகிறேன் என்று சொன்னால், மீண்டும் மீண்டுமாக இயேசுவையே நாம் சொல்வது போல உங்களுக்கு தெரியும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ இந்த நாலு காரியத்தை நான் சொல்கிறேன், அது உங்களுக்குள்ள இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஒளியாக இருக்கிற நாம் மேல் நோக்கி எரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, ஒளியாக இருக்கிற நாம் தீமையை சுட்டரிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒளியாக இருக்கிற நாம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் ஒளிச்சம் தரக்கூடியவளாக இருக்க வேண்டும். நான்காவது, தன்னையே தருவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர் நான் ஒளியாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒளியாக இருப்பது அடுத்தவருக்கு பலன் உள்ள விதத்தில் இருக்கணும். எவரும் விளக்கை ஏற்று மரக்காலுக்கு கீழ் வைப்பதில்லை, அனைவருக்கும் ஒளி தரும்படி அதை விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்போதானே அந்த விளக்கு விளக்கு உருவாக்கப்பட்டதற்கான ஒரு பலனே இருக்கிறது. அப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. பல நேரங்களில் நம்முடைய விளக்கு எங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மரக்காலுக்கு கீழே தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எனக்குள்ளதான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற இந்த வெளிச்சமானது இந்த சமூகத்தில் அப்படியே பிரதிபலிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் தனக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்துவின் ஒளியை இந்த சமூகத்தில் பரப்ப செய்தார்களோ அல்லது சமூகத்திற்கு எடுத்து பகிர்ந்து கொடுத்தார்களோ அவர்களை தாங்க இன்னைக்கு நாம புனிதர்னு சொல்றோம். அன்னை தெரசாவாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய திருத்தந்தை வாழும் புனிதர் என்று அவரை சொல்லுகிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே தனக்குள் இருக்கிற தான் அனுபவித்த கிறிஸ்து என்கிற ஒளியை இந்த உலகத்திற்கு அவர் பகிர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஒளியாக வாழ்வதற்கு, ஒளியாக வாழ்வதற்கு பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், முதல் வாசகத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு கருத்து, அவர் என்ன சொல்லப்படுகிறது, இந்த கிறிஸ்து ஒளியாம் கிறிஸ்து வாழ்வோரின் கடவுளாகவும் இருக்கிறார், இறந்தோரின் கடவுளாகவும் அவர் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் தன் சாவின் மூலமாக சாவை வென்று வாழ்வின் கடவுளாக அவர் மாறியிருக்கிறார். இதுதான் ஒளியினுடைய ஒரு பண்ணை. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்மை கடத்தி சென்றிருக்கிறது. இருளில் வாழ்ந்த மக்களுக்கு ஒளியை தந்திருக்கிறது. வெறுமையின் கஷ்டமும் துன்பமும் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிடிபட்ட நிலையில் இருந்த நமக்கு ஒரு விடுதலை நோக்கி ஆண்டவர் இறப்பிலிருந்து சாவி வென்று உயிர்ப்பை தந்தார் அல்லவா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், ஒளியின் மக்களாக இருக்கிற நாம் உண்மை தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்பதுதான் சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு பல நேரங்கள் ஆண்டவர் இந்த வாசகத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லுகிறார், என்னுடைய உயிர் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை சொல்லுகிறார். நீ வாழ்ந்தா வாழ்வதும் கிறிஸ்துவுக்காகவே, நீ இறப்பதும் கிறிஸ்துவுக்காகவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பல நேரங்கள் நம்ம பேசும் போத நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அவருக்காக என் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னா சொல்லுவாங்க. யாரும் யாருக்காக உயிரை கொடுக்க முடியாது, என் உயிர் எனக்கு தான் சொந்தம். ஒரு சில நேரங்களில் அன்பின் உச்சத்தில் ஒரு எக்ஸ்டசியில் நம்ம என்ன செய்வோம், என்னுடைய அன்பினுடைய உச்சத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்ற, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலன் காதலிட்டு சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரிடம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளிடம் சொல்லுவாங்க, அரசியல்வாதிகள் மத்தியில் தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவா உங்களுக்காக நான் உயிரே கொடுப்பேன் தலைவா, ரசிகர மண்டலத்தில் சொல்லுவாங்க, என் தலைவனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தையை சொல்லவே கூடாது. என் உயிர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னை தவிர என் ஆண்டவருக்குத்தான் சொந்தம். அவர் விரும்பினால் ஒழிய என் உயிரை யாருக்கும் நான் கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் முடியாதுங்க. அப்படி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அழகையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு விட்டீர்கள் என்று நான் சொல்லுவேன். அதனால தான் இறந்தவர்களுக்கு, குறிப்பாக இறந்தவர் சொல்லும் போத தற்கொலை செய்கிறார்கள் பற்றீங்களா, அதெல்லாம் திருச்சபை வன்மையாக கண்டிப்பதோடைய நோக்கம் என்ன, இந்த உயிரை எடுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, படைத்த அவர் கொடுத்தவர் அவர்தான், கொடுத்தவர் எப்போது எடுக்க நினைக்கிறாரோ அப்போது தான் எடுப்பார், அதுவரை நாம் இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும். வசனம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் சொல்கிறது, வாழ்வோர் இறந்தோர் அனைவர் மேலும் ஆட்சி செலுத்தும் ஒரு தெய்வமாக ஆண்டவர் இருக்கிறார். வாழ்வோர் மீதும் இறந்தோர் மீதும். இன்னைக்கு நீங்க உலகத்துல பாக்குறீங்க, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இந்த உலகத்துல உருவாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதுவாகவே அழிந்து போயிருக்கிறது. அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வாழ்வருக்கு அரசராக இருப்பார்கள், அதிபராக இருப்பார்கள், மாமன்னராக இருப்பார்கள், மகாமனிதர்களாக இருப்பார்கள். எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்பவர்களுக்குத்தான் அரசராக இருந்தார்கள், அதிபராக இருந்தார்கள், தலைவராக இருந்தார்கள். நம் ஆண்டவர் சொல்கிறார், வாழ்வோருக்கும் இறப்போருக்கும் தலைவராக இருக்கிற ஒரே தெய்வம், ஒரே மனிதர், இறை தெய்வம் யார் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்பதை இன்றைய நாளில் இந்த முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என் அன்பு இறை பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி இன்று வரை ஒளியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களையும் இணையும், நாம் இப்போது ஒளியின் தன்மையை விட்டு மாறுகிறோமோ, அந்த சாரத்தை இழக்கிறோமோ, அப்போதெல்லாம் தேடி வரும் தெய்வமாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். காணாமற் போன ஆட்டை தேடுவது போல ஒளி இழந்து போன நம்மை தேடிக்கொண்டே இருக்கிறார். காணாமற் போன அந்த ஆத்மாவை கண்டுபிடிப்பதற்காக அந்த பெண் விளக்கை ஏற்றி தேடுவது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் நாம் அலைந்து போகிற பொழுது, தொலைந்து போகிற பொழுது, அவருடைய அந்த எல்லையிலிருந்து நாம் விடுபட்டு வெளியிலே போகிற பொழுது அவர் கண்கொண்டு பார்த்து நம்மை தேடக்கூடியவராக இருக்கிறார். நம்மிடம் ஏற்றப்பட்ட ஒளி, திருமுழுக்கின் போது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெழுகுதிரி ஒளியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்புற ஒளி, உள் ஒளியாய் அக ஒளியாய் என்றும் நமக்குள் வீசும் என்று சொன்னார். கிறிஸ்துவே ஒளியானவர், அந்த ஒளி எனக்கு சொந்தமானவர் என்பதை நாம் சொந்தம் கொண்டாட முடியும் என்கிற உணர்வோடு இந்த தீப ஒளி திருவிழாவை கொண்டாடும் இந்திய மக்களோடு இணைந்து நாமும் கிறிஸ்துவே உலகின் ஒளி என்பதை உலகுக்கு பறைசாற்றும் அவரின் உத்தம பிள்ளைகளாக வாழ்வோம், வளர்வோம், ஒளி தருவோம் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நிறைய உண்மை போட்டு வரும் மரப்பிரிக்கின்ற பற்றி நாங்கள் கற்றுக்கொள்வோம். நிலத்தினுடைய மனித உழைப்பின் பயணமான